அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். வணக்கம் அன்பு நேயர்களே, இன்று முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2022 தமிழுக்கு ஆணி 17 நாள், இஸ்லாமியர்களுக்கு துல்ஹிஜ்ஜா முதலாம் நாள், ஹிஜ்ரி 1443. இன்று சகநாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆம், உங்களுடன் நான் பேச ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. என்னை உங்களில் ஒருவராக இணைத்துக் கொண்டமைக்கும் சங்கநாத தயாரிப்பு குழுவுக்கும் ரசிகர்கள் உங்களுக்கும் மனபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இனிய நாளாக அமையட்டும். மேலும் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாத நிகழ்ச்சியின் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இணைந்திருங்கள் சங்கநாதத்துடன். நமது மூத்த கலைஞர் மேரன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் குறளோடு பொருள் சொல்ல காத்திருக்கின்றார். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 100வது அதிகாரமான அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து முதலாவது குறள், நற்குணங்கள் உடைமை பிறருடன் பழகும் போதுதான் பெரிதும் பண்பு வெளிப்படும் ஆகையால் பழகும் பண்பாட்டை இவ்வதிகாரத்தில் உள்ள குறள்கள் விளக்குகின்றன. எழுப்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார்மாட்டும் பண்பு உடைமை என்னும் வழக்கு. எல்லோரிடத்திலும் எளிய செவ்வியராதல் மூலம் பண்பு என்னும் நெறியினை அடைதல் எளிதென்று கூறுவர். மலர் மனத்தை தூதாக அனுப்பி தொலைவில் உள்ள வண்டை அழைக்கிறது. குளத்தில் உள்ள தண்ணீர் அருகே வந்தவரை பாதம் படிய தழுவி தாகம் தணிக்கிறது. வாளை ஒரு பழம் அல்ல, ஒரு தாற்றியே தந்து பல நாள் உங்க உறவினருக்கும் வழங்குக என்று உபசரிக்கின்றது. திறந்த செவியும் திறந்த மனமும் தான் பண்புடைமை. சமதரையில் தண்ணீர் எங்கும் பரவுகின்றது, காற்று எங்கும் வழங்குகின்றது. இந்த வழக்கைப் போல செயலைப் போல் யார் நம்மை அணுகினாலும் அவருக்கு செவி கொடுப்பதும் உதவி செய்ய ஆயத்தமாயிருப்பதும் தான் பண்புடைமை. நமக்குள்ள இந்த ரெண்டு பண்புகளுக்கும் அடையாளம் அவருக்கு தெரிய வேண்டுமல்லவா? அவைதாம் நமது இன்முகமும் இன்சொல்லும். நம் மனநிலை என்பதே நமது சொந்த செய்தி. அதை பிறரிடம் துணியளவு கூட காட்டுவது பண்பு அல்ல. நமது மனநிலை எப்படி இருந்தாலும் பிறர் நம்மை அணுகும் பொழுது இன்முகம் காட்ட வேண்டும், இன்சொல் பேச வேண்டும். இது மக்கட்பண்பு, சமுதாய பண்பு. அணுகுபவர்களின் வயதுக்கு ஏற்ப என்னப்பா என்று அல்லது என் அண்ணன் என்றும் என்ன ஐயா என்றும் என்ன என்றும் குளிர்ந்த சொல் கூறினால் அவர் நம்மிடம் தாம் சொல்ல வந்ததை தாராளமாக சரளமான மனத்துடன் சொல்லுவார். இந்த சமுதாய வரவேற்பு நம்மை பற்றி நம் தகுதியை பற்றி அவர் மனதில் உள்ள தடையை உடைத்தறியும். யாரிடத்திலும் நாம் காட்டும் இந்த எளிமைதான் சமுதாய வரவேற்பு தான் மற்ற சமுதாய பண்புகளுக்கெல்லாம் விளைநிலம், தாயகம். எண்பதத்தான் எய்தல் எளிது என்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் திருக்குறளின் 100வது அதிகாரமான பண்புடைமை என்னும் அதிகாரத்தின் முதலாவது குறளை கேட்டீர்கள். 991வது குறள்.
நன்றி ஐயா. நேயர்களே, ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அப்படித்தானே? ஆமாம், வயது மட்டுமல்ல முதியோர் என்ற நிலையை எட்டும் போது நன்மை தீமையை இன்று உங்களுடன் பேச காத்திருக்கின்றோம். அதற்கு முன் நச்சினை பகுதியில் குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோரையும் கவரும் வகையில் அழகிய சிந்தனை கதைகளை கூறி நம் சிந்தனை தனி சீராக குட்டி கதை தனி கூறி சிந்தனை செய் மனமே என்று கூற வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களில் ஒருவரான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வானொலி அருகே இன்றைய சிந்தனை துளிகளை செவிசாய்க்க ஆவலாய் அமர்ந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இயந்திரம் போன்று வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் மனித வாழ்விலே ஒருவரது அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அருகருகே கிடைப்பது என்பது இப்பொழுதெல்லாம் மிக அபூர்வமாகிக் கொண்டே வருகிறது. ஏனென்றால் அனைவரும் கால சுழற்சிக்கு ஏற்ப வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நின்று நிதானித்து முகம் பார்த்து பேச ஒரு நிமிடம் கிடைப்பதே மிக அரிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் உங்களிடம் அன்பானவர்களோடு சில நிமிடங்களாவது நிதானமாக பேசுங்கள். நீங்கள் அவர்களின் அருகில் சென்று விடலாம். இதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு குட்டி கதை கேட்போம் வாருங்கள். துறவியொருவர் கங்கையில் குளித்துவிட்டு வெளியேறும் சமயம் அங்கே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சத்தமிட்டு ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு இருந்தார்கள். துறவி தனது சீடர்கள் பக்கம் திரும்பி, ஏன் மனிதர்கள் கோபத்தில் இருக்கும் போது மட்டும் தம் பக்கத்தில் இருப்பவர்களிடமும் கூட இப்படி சத்தமிட்டு பேசுகிறார்களே என்று கேட்டார். சீடர்கள் எல்லோரும் சிந்தித்தனர். சீடர்களில் ஒருவர், நாம் கோபத்தில் இருக்கும்போது அமைதியை இழப்பதனால் சத்தமிடுகிறோம் என்று கூறினார். அதற்கு துறவி, அதற்காக ஏன் உனக்கு அருகில் இருக்கும் நபரிடம் சத்தமிட வேண்டும்? சொல்ல வேண்டியதை அவருக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் கூறினால் போதுமே என்று கேட்டார். அதற்கு சீடர்கள் பல காரணங்களை கூறினார்கள். ஆனால் எவற்றிலும் சரியான பதில் வரவில்லை. கடைசியாக துறவி கூறினார், எப்பொழுது மனிதர்கள் கோபம் கொள்கிறார்களோ அப்பொழுதே அவர்களுடைய மனங்கள் தொலைவில் சென்று விடுகின்றன. எனவே தொலைதூரத்தில் இருக்கும் மனங்களுக்கு கேட்கவே தமது ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி சத்தமாய் பேசுகிறார்கள். ஆனால் இதுவே இரண்டு பேர் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்கும் போது என்ன நடக்கிறது? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தமிடுவது இல்லை. அமைதியாகவும் மிக அன்பான முறையிலும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். காரணம், அவர்களின் மனங்கள் மிக சமீபமாக இருக்கும். அதேவேளை அன்பு வெளிப்படும் வேளை சத்தமாக பேச வேண்டிய தேவை இருக்காது. மனங்கள் கிசுகிசுப்பாக பேசுவதன் மூலமே கருத்துக்கள் பரிமாறப்பட்டுவிடும். இன்னும் அன்பு அதிகமாகும் போது வார்த்தைகள் பயனற்றவையாகி கண்களால் கருத்துக்களும் எண்ணங்களும் பரிமாறப்படும் என்று துறவி விளக்கமாக கூறினார். என்ன நேயர்களே, உருவகக் கதையில் கூறப்பட்ட விடயங்கள் இன்று பலரது உள்ளங்களையும் தொட்டு சென்றிருக்கும் என்று நம்புகிறேன். ஆம், மனித மனங்களுடன் உறவாடும் போது வெகு தூரமாக போய்விடாதீர்கள். அது மட்டுமல்ல, மனங்களை தூரமாக்கும் வார்த்தைகளையும் தவிர்த்து அன்போடு பேசி பழகுவோம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.
இதோ ஓக்லண்டின் ஓர் புதிய இலங்கையர் உணவகம், டொமினியன் ரோடில் அமைய பெற்றுள்ளது அகனிலாஸ் ரெஸ்டாரண்ட். ஸ்ரீலங்கன், சவுத் இந்தியன் மற்றும் வெஸ்டர்ன் உணவு வகையுடன் ஐஸ்கிரீம், ஃபலூடா, ஸ்மூத்தி போன்ற குளிர்பான வகைகளும் இன்சுவையுடன் உரிய தரத்துடன் கிடைக்கப்பெறும் உணவகம் அகனிலாஸ் ரெஸ்டாரண்ட். வருகை தந்து உண்டு மகளவும், பொதியாக எடுத்துச் செல்லவும், வீட்டிலிருந்து வாரை தெரிவு செய்து பெற்றுக் கொள்ளவும், தங்கள் நிகழ்வுகளுக்கான உணவுகளை தயாரித்து தரவும், டைனிங், டேக்அவே, ஊபர், மென்லோக் மற்றும் கேட்டரிங் சர்வீஸ் வசதிகளுடன் வாடிக்கையாளர் தேவைகளை இனிது நிறைவேற்றும் உணவகம் உங்கள் அகனிலா ரெஸ்டாரண்ட். அமைவிடம் 1270 டொமினியன் ரோட், மவுண்ட் ரோஸ்கில் 1041. தொலைபேசி இலக்கம் 2047383835, ஆங்கிலத்தில் 02041738350. வலைத்தளம் அகனிலா.com. வாடிக்கையாளர்களை இன்முகத்துடனும் நல்லகத்துடனும் வரவேற்கிறது அகனிலாஸ் ரெஸ்டாரண்ட்.
ஹாய், என்னாச்சு?
என்ன வண்டி நின்னுடுச்சு?
ஓ அப்படியா, பைசா டென்ஷன் தெரியல.
அது எப்படி தெரியும்? SVS பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்றீங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா, தொடர்பு கொள்ளுங்க.
சுகன் 02111789645. மேலதிக விவரங்களுக்கு 09212896945.
இடம் 13i ராயன் பிளேஸ், மெனுகாவ் சிட்டி சென்டர், ஆக்லாந்து.
எப்போதும் நம் குடும்பங்களில் இருக்கும் முதியோரை மதிக்க வேண்டும். எம் வயது அவர்களது அனுபவத்தை காட்டும். நாமும் முதியோர் ஆவோம் என்ற நினைப்பு மனதில் இருக்குமேயானால் நிச்சயம் அவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படித்தானே? ஆம், அன்புதான் மனிதனை வாழ தூண்டுகின்றது, வாழ்வின் அர்த்தத்தை தருகின்றது. மனிதன் சமூக விலங்காக கருதப்பட்ட காலம் முதல் உறவு பிணைப்பு வாழ்க்கை சூழல் நிலையை உருவாக்கிக் கொள்ள உந்து சக்தியாக இருக்கின்றது. விசேடமாக வெளிநாடுகளில் வசிக்கும் பிறருக்கு பலருக்கும் நான் சொல்ல போகும் விடயம் தெளிவாக புரியும். அன்பு உறவும் காலப்போக்கில் பல பரிமாணங்களாக காணத் தொடங்கியது நாம் அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடியதாக உள்ளது. நமது குழந்தைகளுக்கு முதியோரை பற்றி, அவர்களது வாழ்க்கையை பற்றி, அனுபவங்களை பற்றி நாம் அவ்வப்போது சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் நாளை அவ்விடத்தை அடைவோம் என்பதையும் தெளிவாக புரிய வையுங்கள். தொடர்ந்து பேசலாம். இனி இளத்தலைவர் தனது திறமையை அசைப்போட வருகின்றார் திலீபன் சுகன்யா தம்பதிகளின் செல்வ புதல்வி திவ்யா.
தங்க நாடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா திலீபன் ஆகிய நான் தமிழ் மொழியின் பெருமை பற்றி உதியாத உள்ளேன். தமிழ் என் தாய்மொழி. என் தாய்மொழியின் பெருமை கூறுவது என் தாயின் பெருமை கூறுவது போலாகும். தமிழ் என்பது மொழியை மட்டுமல்ல, அதை பேசும் மக்கள் சமூகத்தையும் அவர்களது நிலப்பதப்பையும் பண்பாட்டையும் வாழ்வியல் முறைகளையும் சேர்த்து குறிக்கின்றது. இலக்கிய பதிப்புகளையும் கலை பதிப்புகளையும் கொண்டதால் செம்மொழி என எந்நாட்டினராலும் எடுத்து கூறுவதும் சிறப்பு வாய்ந்தது நம் தமிழ் மொழி. தொல்காப்பியம் உதமையால் தொன்மையானது, வல்லோசை கொண்ட வெல் எழுத்துக்கள் உதமையால் வெண்மையானது, மெல்லோசை கொண்ட மெல் எழுத்துக்கள் உதமையால் மென்மையானது. தமிழ் மொழி தெய்வத்தன்மை உடையது. சான்றோர்கள் தமிழ் தெய்வம் என்றும் தமிழ் தாய் என்றும் போற்றுகின்றார்கள். சிந்தைக்கும் விந்தைக்கும் நூல்கள் பல தந்தது நம் தமிழ் மொழி. ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் என்றார்கள். அதுபோல நம் தமிழ் மொழியின் சிறப்பை உன்னத திருக்குறள் ஒன்றே போதும். தமிழ் தமிழ் என்றே திரும்ப திரும்ப கூறிப்பார். அது அதில் அமழ்ந்து அமழ்ந்து என்ற ஓசை வரும். நம்மை பத்ததும் தமிழ், நம்மை வளர்த்ததும் தமிழ், நம்மை தாளாத்தி தூங்க வைத்ததும் தமிழ். தமிழ் தமிழ் மொழியாய், தமிழ் தாயாய், நாட்டு மக்களாய், மக்களின் வாழ்வாய், வாழ்வின் வளர்ச்சியாய் வளர்ந்து பொங்கி பெறுகிற வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூடி முடிக்கிறேன். வணக்கம்.
அம்மா கதை சொல்லுங்க.
செல்லம், அம்மம்மா சொல்லுவா கேளுங்க.
அம்மம்மா கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா.
தன்மியும் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களில் நல்ல தமிழ் கதை புத்தகங்கள் கூட இருக்கிறது.
எத்தனை தடவை அப்பா உங்களை கேட்டவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் தானே? அம்மா அது சரியான தூரம் அம்மா.
இல்ல பிள்ளை,
எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் லைப்ரரியில் இருந்தே புத்தகங்களை பெற்றுக் கொள்ளும் வசதி செய்திருக்கிறார்கள். இலகுவாக எடுத்து வரலாம். நாம் அடுத்த வாரம் போய் எடுத்து வருவோம்.
ஹையா, அப்போ எனக்கு நிறைய கதைகள் படிக்கலாம்.
சங்கநாதத்தில் முதியோரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. குடும்பத்தில் பெரியோர்களின் அனுபவமும் அறிவும் இளையோரை வழிநடத்தி செல்லக்கூடியவை. வயது தளர்ந்த நிலையிலும் ஒழுக்காற்று பணியில் தன்னை ஈடுபடுத்தி நெறிமுறைகளோடு நம்மை எடுத்துச் செல்வார்கள் நமது மூத்தோர். இக்காலத்தில் தொழில் புரியும் பெற்றோர்களை அதிக அளவில் காணுகின்றோம். வீட்டில் பெரியோர் இருக்கும் பட்சத்தில் பேர குழந்தைகளின் கல்விக்கும் தனிமைக்கும் துணையாக இருக்கின்றார்கள். கடவுளுக்கு இணையாக முதியோரை கருதிய காலம் மாறி முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நம் கலாச்சாரத்துடன் பொருந்து போகின்றதோ இல்லையோ, ஒரு சிலர் கூடுமானவரை மேலை நாட்டிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதையே முயற்சி செய்கின்றார்கள். முதியோரை மதிக்கும் பண்பாடு தொடர்ந்து குறைந்து வருகின்றது. இன்னும் பேசலாம், இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை நடத்தி வருவது கவிதை. அதனை தருவதற்காக சங்கநாத ஆஸ்தான கவிஞர் இளம்பறை பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு அன்புகனிந்த வணக்கம். எமது கவிதையின் தலைப்பு புலம்பெயர் பூமியில் நிஜங்கள். பகட்டான மக்கள் பல பேர் பார்வைக்காய் வாழ்கின்றார்கள். விளைகின்ற பேறு யாவும் விரயமாய்ப் போவதுண்டு. நேரமோ இல்லை வாழ்வில், நிற்கவும் நேரமில்லை. நாளைய பொழுதுக்காக நாளெல்லாம் ஓடுகின்றார். அதிகந்தான் படித்த போதும் அறுதியாய் வேலையில்லை. ஓய்வேதும் உடலுக்கில்லை, ஊடாட உறவு இல்லை. தேடிய பணத்தை மீட்டு தாயகம் தாகம் தீர்க்கும் கரிசனை கொண்டு வாழும் கனசனம் இங்கு உண்டு. சொற்களில் முகம் புதைத்து செல்லும் இந்த இளைஞர் கூட்டம் கைவிரல் கதைகள் சொல்ல கண் மனம் தம்முள் மெல்லும். இனமொழி தமிழன் இல்லை, எவருமே சரிதான் என்பார். பாதியில் பல பேர் வாழ்க்கை பறிமுதல் ஆனதுண்டு. அறிமுக நண்பர் உண்டு, ஆபத்து குதவோர் இல்லை. சுளையன பெற்ற காசு சுகம்பல தந்தது இல்லை. நல்லதோர் மனைவி மக்கள் நன்னினும் வாழ்விலேக்கம். பண்ணிய பணிகள் செய்தும் பயனுற்றதாகவில்லை. பெரிய நல் வீடு கட்டி பெருமக்காய் பெருமைக்காய் வாழுகின்றார்கள். உரிமையை அனுபவிக்க ஒருவரே போதும் என்பார். பிள்ளைகள் வயது வந்தால் பெற்றோரின் பிடியில் இல்லை. பணமிருந்து என்ன கண்டார், மனதிலே அமைதி இல்லை. தனியனின் மாடி வீட்டில் தாய்க்கொரு இடமே இல்லை. விடுதியில் விட்டு வாழும் விந்தையில் வாழ்கின்றார்கள். பிறந்த நாள் நினைவு வந்தால் பெற்ற தாய் விடுதி வந்து மலர்கொத்து அழைத்து செல்லும் மக்களார் பல பேர் உண்டு. வணக்க நேர்களே.
துயர் பகிர்வு. திருமதி பூரணம் ராஜேந்திரம் அம்மையார் இறைபதம் அடைந்து விட்டார். கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரி ஆசிரியையாக கடமையாற்றி ஓய்வு பெற்றவரும் காலம் சென்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ரத்னம் ராஜேந்திரத்தின் பாசமுள்ள வாழ்க்கை துணையுமான திருமதி பூரணம் ராஜேந்திரன் அவர்கள் கடந்த 24ஆம் தேதி இறைபதம் அடைந்து விட்டார். அன்னார் திரு ரத்னேசன், ரத்னராணி, ரத்னகௌரி, ரத்னானந்தி ஆகியோரின் அன்பு தாயாரும் திருவா, வைத்தியகலாநிதி நடா, குணசங்கர் ஆகியோரின் பாசமுள்ள மாமியாரும் ராஜீவ், ரணீஷ், ராதா, கவின், ஹரிணி, ஹரிஷ் ஆகியோரின் செல்ல பாட்டியும் ஆவார். அன்னாரின் நீமச் சடங்குகள் கடந்த 30ஆம் தேதி வியாழன் அன்று நேற்றைய தினம் கால 10 மணியிலிருந்து 12 மணி வரை மிடு பாங் புரேவா மயான கடைசி வீட்டில் நடைபெற்றதென மிக்க கனத்த மனதுடன் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு அறிய தருகின்றார்கள் பூரணம் அம்மையாரின் குடும்ப உறவுகள். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை இறைஞ்சுவோமாக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மேலதிக தொடர்புகளுக்கு மகள் ராணி 0952859990 வைத்தியகலாந்தி நடா 0212-0273-1225. நன்றி.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான என் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
அமாசா வெல்டிங் வேல்ஸ். அமாசா மின்னுட்டு இன்ஜினியர்கள் உங்கள் வீடு, வணிக இடம், தொழிற்சாலைகள் அல்லது கட்டுமான தளத்தில் மின்னுட்டு வேலைகள் செய்வதற்கான அதிசிறந்த மற்றும் மிகவும் ஆக்கபூர்வமான வெல்டர்ஸ்கள். உயர்தர அலுமினியம் அல்லது எஃகு வேலைகள், வாயில்கள், நீச்சல் குளங்களுக்கான வேலைகள், எந்த வகையான பில்டிங் வேலைகளுக்கும் உங்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம், அத்தோடு சரி செய்தும் கொள்ளலாம். கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் டீலர்களுக்கான ஆன் சைட் மெட்டல் ஒர்க்கிங் மற்றும் ஆன் சைட் சர்வீஸ் டெலிவரி சேவைகளில் அமாசா பொறியியலாளர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள். மேலும் எமது இலவச மதிப்பீடுகளை பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0212-6-3-2-2-0 அல்லது info@amasa.com ஹெச்எட்டுக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். மேலும் தகவல்களுக்கு www.amasa.com ஹெச்எட் என்ற இணையதளத்தை பார்வையிடவும். அமாசா இன்ஜினியர்ஸ் என்பது கிவியின் முழு சொந்தமான நிறுவனமாகும். அமாசா இன்ஜினியர்ஸ்.
முதியோரின் நிலைமை என்பது சுமையாகவும் செலவாகவும் கருதப்படுகின்றது. இது பரிதாபத்துக்குரிய விடயமாகும். தாம் இருப்பதையே தேவையற்ற ஒன்றாக அவர்களையே நினைக்க தொடங்குகின்றார்கள். இதனால் அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது, நம்பிக்கை குறைகின்றது, வாழ்க்கையில் வெறுப்பு கூடி வாழ்க்கை நரகமாகி விடுகின்றது. இப்படி தினமும் முதியோர் பற்றி சோகங்களை தான் நாம் காணக்கூடியதாய் இருக்கின்றது. இந்நிலை மாறவென்றும் நமது குழந்தைகளுக்கு இதனை சிறப்பாக எடுத்து சொல்லி எதிர்காலத்தில் முதியோர் இல்லங்களை நாம் காண மாட்டோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் மனதில் பதிக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். கடந்த வாரம் ஆக்லாந்து பல்மோரல் போர் நினைவு மண்டபத்தில் இடம்பெற்ற வன்னிநேயம் அமைப்பால் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியில் சமூக தொண்டராகிய திரு விஜயகுமார் தம்பிராசா அவர்கள் ஆற்றிய உரை ஒன்று கேட்கலாம்.
வன்னிநேயத்தின் விடியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்கள் உரித்தாகுக. வன்னிநேயம் என்று கூறும் பொழுது அதில் இரண்டு விடயங்களை அறியலாம். ஒன்று, வன்னி என்னும் பிரதேசம், பெரு நிலப்பரப்பு. மற்றையது நேயம், மனித நேசம். வன்னி என்பது தமிழ் கடைசி மன்னன் ஆண்ட பிரதேசம். அந்நிய படையுடன் வீர போர் புரிந்தும் ஆண்டவர். அதேபோல அங்கு வாழ்ந்த மக்களில் பலர் ஈழத்தில் நடந்த கடைசி சமரில் வீரப்போர் புரிந்து மாண்டனர், மடிந்தனர். எனவேதான் வன்னி மக்களுக்காக வன்னி நேயம் நேசம் கொண்டது. நேயம் என்பது அன்பு, கருணை, இரக்கம், உதவி போன்றவற்றை குறிக்கும். நாம் தமிழர்கள் எமது உடலில் ஊறியது வீரமும் நேசமும் ஆகும். ஈழப்போரில் தந்தையை இழந்தனர் பலர், தனியனை இழந்தனர் பலர், குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டனர். கையளிக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டனர். கூரமான குண்டு வீச்சுக்களால் வீடுகள் அழித்தொழிக்கப்பட்டன. இந்த வேளையில் தான் வெனினயம் தன் கரங்களை உயர்த்தியது. அன்னை திரேசா அம்மையார் கூறியது போல, இருகை கூப்பி வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் என்ற வாசகத்திற்கு இணங்க பலர் இறங்கினார்கள், ஒன்றிணைந்தார்கள். திருவள்ளுவர் கூறுகிறார், அன்பு வலியது உயர்நிலை, அது இலார் என்பு தோல் போர்த்த உடம்பு. என்பு தோல் என்பது எலும்பு தோல் என பொருள்படும். அதாவது அன்பில்லாதவர்களை வெறும் எலும்பு தோல் போர்த்த உடம்பு என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையில் எமது இனத்தின் துயரங்களை துடைப்பதற்காக ஆக்லாந்து வாழ் தமிழ் மக்களின் ஆதரவுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம்தான் இந்த வன்னிநேயமாகும். எமது மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, மண்ணுக்காக நாம் செய்கின்ற உதவிதான் வன்னிநேயம். உங்கள் உதவி மூலம் வன்னிநேயம் போராலும் அரசாலும் தாக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களை இனங்கண்டு தொடர்ந்து உதவி வருகின்றது. வன்னிநேயத்தினர் அகதி பிள்ளைகளுக்கு உதவுகிறார்கள், அங்கவீன மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள், கணவனை இழந்த குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவி புரிகிறார்கள், தொழிலை இழந்தவர்களுக்கு தொழில் வழிகாட்டி வருகிறார்கள். கல்விக்கு வன்னிநேயம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஏனென்றால் கல்வி அறிவு அவர்களை கைதூக்கி விடும் என்பதனால். இதனை விட வன்னியில் பல்லாயிரக்கணக்கான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வன்னிநேய ஏற்பாட்டாளர்கள் தொழில் செய்து வாழக்கூடிய பொறிமுறைகளையோ அல்லது அதற்குரிய மூலதனத்தையோ கொடுத்து வழிப்படுத்தி வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும் இலங்கையின் இப்போதுள்ள நிலை. பொருளாதார சீரழிவில் இலங்கை வீழ்ந்து தவிக்கிறது. ஒரு காலத்தில் வன்னி மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று யாரை யார் பார்ப்பது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. வன்னிநேயத்தினூடாக நீங்கள் காட்டி வரும் அன்பும் ஆதரவும் வன்னி மக்களின் துயரை ஓரளவு போக்க உதவி செய்கிறது. அல்லாவிடில் பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாக போயிருக்கும். கடந்த 12 வருடங்களாக தொடர்ந்த உதவிகள் இனிவரும் காலத்திலும் தொடர வேண்டும். புலம்பெயர்ந்த மக்களை நம்பி அங்கு பல அநாதை சிறுவர் சிறுமியர் இல்லங்கள் இயங்குகின்றன. சிவனருள் இல்லம், மகாதேவா ஆச்சிரமம், ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆச்சிரமம் போன்ற பல தர்மாச்சிரமங்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற சிறு தொகை இறைவனுக்கு செய்கின்ற அபிஷேகமாக பயன்தரவல்லது என்பதை மறந்துவிடாதீர்கள். இன்று மோசமான நிலையில் இலங்கை உள்ளது. பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, டீசல் இல்லை, பால் இல்லை, பால்மா இல்லை, கோதுமை மா இல்லை. மரக்கறி வகைகள், பலசரக்கு வகைகள் யாவும் மலை போல் வெளியேறிய நிலையில் நாம் வழங்குகின்ற இந்த உதவிதான் பேருதவி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மானப் பெரிது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். அதுவே தர்மம் என்று கூறுகின்றார். பாதுகாப்பற்ற பரிதாபத்திற்குரிய வன்னி மக்களுக்கு ஒரு உதவும் கரங்களாக நாங்கள் நோக்கப்படுகிறோம். நாங்கள் வழங்கும் இந்த சிறு உதவி ஆற்றில் தத்தளிக்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மரத்துண்டு போல அவர்களை கரை சேர்க்க உதவும் என்பது திண்ணம். அந்த வகையில் வன்னிநேயத்திற்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள். அது சிறுதுளி பெருவள்ளமாக சென்று அவர்களை போஷிக்கும். எனவே உங்கள் அன்பான ஆதரவை தொடர்ந்தும் வன்னிநேயத்திற்கு வழங்கி அவர்களின் மனிதாபிமான பணிகள் தொடர உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
முதியோரை அனாதை இல்லத்தில் அமர்த்தி நிம்மதி என வாழாதீர்கள். நிலை மாற வேண்டும். நாமும் அவர்களுடன் பேச நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல விதத்தில் அலுவலாகி சுகம் விசாரித்து ஏன் குழந்தைகளிடம் அவர்கள் யார் இப்படி பழக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நாளை நாமும் அதே இல்லத்தில் இருக்கக்கூடாது அல்லவா? நிழல் நம்மை தொடர்வது போல்தான் நமது குழந்தைகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்பவை. ஆகவே நம்மையும் அந்த நிலையில் பார்க்க கூடாது என்பதை மனதில் கொண்டு முதியோரை மதிக்க கற்றுக்கொள்வோம்.
சங்கே முழங்கு.
ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் ஐயா அவர்களுடன் விளைந்தருவது உங்கள் நான் ஆஷா.
சங்கே முழங்கே.